وعن ابن مسعود رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يبلغني احد من اصحابي احد شيئا فاني احب ان اخرج اليكم وانا سليم سليم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யுபல்லிகுனி அஹது மின் அஸ்ஹாபி அன்ஹு ஷய்யா, என்னுடைய தோழர்களை பற்றி என்னிடத்தில் எந்த விஷயத்தையும் எத்தி வைக்காதீர்கள். பைனி உஹிப்பு அன் அஹ்ரஜ இலைக்கும் மான சலீம் சதுரி, நான் என்னுடைய மனம் நிம்மதி பெற்ற நிலையில அமைதி பெற்ற நிலையில உங்களிடத்திலிருந்து வெளியேற விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். சஹாபாக்களில் சிலர்கள் சிலருடைய குறைபாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அவர் இந்த மாதிரி செய்கிறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அது ஆரம்ப காலத்தில் அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டாலும் கூட நீண்ட காலங்கள் அவர்களிடத்தில் சில தன்மைகள் விடுபடாமல் இருந்தது. அதில் இது ஒன்று. சில அவர்களை பற்றி சொல்லுவாங்க, நாம் சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லிவிட்டார்கள் சொன்னால், என்னுடைய தோழர்களை பற்றி என்னிடத்தில் எந்த குறைபாடுகளையும் எத்தி வைக்காதீர்கள். அவங்களோட குறைபாடுகள் இருந்தால் அது உங்களோட வச்சுக்கிறேங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. நான் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிற போது உங்கள் எல்லாருக்கும் மீது நல்ல அபிப்பிராயத்தோடு பிரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். யாருடைய யாரை பற்றியும் என்னுடைய மனதில் ஒரு துளி அளவுக்கு கூட வருத்தம் ஏற்படக்கூடாது, சரணம் ஏற்படக்கூடாது. சலாமத்தை பற்ற நிலையிலே நான் விடைபெறுவதற்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொன்னார். உலகத்தில் எந்த தலைவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. எல்லா தலைவர்களும் என்ன செய்வாங்க, தன்னுடைய தோழன் தன்னுடைய தொண்டன் என்று சொல்கிறவர்களை வச்சிருப்பாங்க நெருக்கமாக. ஆனால் இன்னொரு இடத்துல இவங்களுக்கு ஏதாவது வீக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு வை, பார்த்துக்கலாம், சமயம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் வருகிற போது நல்ல சிக்க வைத்து விடுவார். எத்தனையோ பேரை பார்ப்போம், நீண்ட நடிக நாட்களாக அவர் இல்லைன்னு இவர் இல்லை, இவர் இல்லைன்னு அவர் இல்லைன்னு சொல்லி பின்னி பிணைந்து இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் இவர் தனக்கு எதிராக அவரை பேசுகிறார், தனக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார், எதிராக பேச வேண்டியதே இல்லை, இவருடைய செயல்பாடுகளின் மீது ஒரு சின்ன அதிருப்தி ஏற்பட்டாலும் கூட உடனே அவன் எந்த காலத்திலேயோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ செய்திருக்கிற குறைபாடுகளை கொண்டு வந்து சொல்லி அதை விளம்பரப்படுத்தி அவனை கேவலப்படுத்துகின்ற சூழ்நிலையில்தான் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்று சொல்லுகிற இடத்திலும் இருக்கிறது. நாங்கள் இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுக்குறோம், இஸ்லாத்தின் மீது மக்களுக்கு தாவா செய்கிறோம் என்று சொல்லுங்க, அந்த நபர்களிடத்திலும் இந்த பண்பு தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை பற்றி என்கிட்ட எந்த குறையும் சொல்லாதீங்க. அவரை பின்பற்றுகிற சமுதாயம் இன்றைக்கு என்ன செய்கிறது, எதை ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் மீது குறை சொல்வது, அவதூறு சொல்வது, விமர்சனம் செய்வது. ஆனால் நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம், தூய இஸ்லாத்தை நாங்கள் தான் தருகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவருடைய பேச்சுகளுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் எவ்வளவு முரண்பாடு இருக்கிறது என்பதை நாம் இங்கே வழங்கிக் கொள்ளலாம். ஒருபோதும் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வர முடியாது. இங்கே இன்னொரு செய்தியை நாம் விளங்க வேண்டும், எந்த ஒரு மனிதரும் இன்னொரு மனிதரை பற்றிய தவறான செய்திகளை குறைபாடான செய்திகளை எட்டி வைக்கக்கூடாது. தனக்கு தெரிந்தால் தன்னோடு அதை மறைத்து விட வேண்டும், எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிற போது நிச்சயமாக அவர் விமோசனம் அடைய முடியாது. விலாயத்தின்ற தன்மைக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குகிற அந்த விலாயத்தின்ற தன்மைக்கு இது முற்றிலும் தடையாக இருக்கிறது. சில பேருக்கு அந்த குறைகள் மட்டும்தான் தெரியும். அவர் ஆயிரம் நன்மைகளை செய்திருப்பார், பல்லாண்டுகளாக நன்ன மனிதராக வாழ்ந்திருப்பார். ஏதோ ஊசி முனையை போன்று இருக்கிற அந்த குறையை மட்டும் சில பேருக்கு அப்படியே பூகம்பத்தை போல பெருசா தெரியும், அது அவருடைய இயல்பு. அப்படி உள்ளவர்கள் எந்த காலத்திலும் விலாயத்தை அடையவே முடியாது. விலாயத்தை அடைவதற்குரிய முதல் படித்தலம் என்னவென்று சொன்னால், முதல்ல தன்னை தானே விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம், நம்மள்கிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மூமினும் மிர்ஹாத்துல் முமின், ஒரு மூமின் ஒரு மூமின் கண்ணாடி போன்றவர் ஆவார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மூமின் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து தன்னை அறிந்து கொள்பவன் தான் மூமின். அவரிடத்தில் குறையான செயல்பாடுகள் தெரிந்தால்
பாரு தப்பான செயல் இது இந்த மாதிரி நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது அப்படின்னு அவன் என்ன வேண்டும். ஒரு மூமின் நல்ல விதமாக நடந்து கொண்டால் அவர் இப்படி நடக்கிறாரே நம்மளும் அவரை போட்டு நடக்க வேண்டும் என்று அவர் எண்ணம் கொள்ள வேண்டும். அதுதான் மூமினுடைய தன்மை. இந்த படித்தரமும் கூட இது வந்து ஒரு அடிப்படையானது, மிக மிக லேசானது, இதை கூட நம்மளால செய்ய முடியல. அடுத்தவங்களை பத்தி பேசுறதா தான் நமக்கு வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு ஆர்வம். அடுத்தவங்களை பேச்சு குறைபாடுகளை கேட்கறதா இருந்தால் அவ்வளோ ஆர்வம். ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, மூணாவது தலை கொண்டு போய் நம்ம நுழைப்போம், யாரை பத்தி பேசுறாங்க என்ன சொல்றாங்க, விளங்கவில்லை என்று சொன்னாலும் அதை திருப்பி கேட்பாங்க என்ன பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. இவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. ஆனா நம்ம நம்ம பத்தி நம்ம சிந்திக்கிறதுல எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அவன் சைத்தானை வழியில போயிடுவான், கொஞ்சமும் கூட அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆதம் அலி சலாத்து இஸ்லாமர்களை படைத்த போது சைத்தான் வந்து அல்லா ஆதம் அலி சலாத்துல போய் சொல்றான், அல்லாஹ் சொன்னா இந்த கனியை சாப்பிட வேண்டான்னு சொல்லி. சைத்தான் போய் அந்த ரெண்டு பேர்த்துக்கு என்ன சொன்னான்னு சொன்னா, அதை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உக்காலமா நஹாக்குமா ரப்புக்குமா அன்ஹாதிஹி ஷஜரத, உங்களை வந்து இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அல்லாஹ் ஏன் சொல்லியிருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்டான். இந்த மரத்து இங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இந்த மரத்துடைய கனியை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஏன் சொன்னான் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவன் சொன்னான், இல்லாமல் தக்குவனா மலக்கை நீங்க தக்குவனாமின் சாலிதி, நீ இது சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் மலக்கங்களா ஆயிடுவீங்க அல்லது இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்துருவீங்க அப்படிங்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் இது உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான்னு சைத்தான் சொல்லி காட்டான். இது யாருடைய குணம்னா சைத்தானுடைய குணம். அவனுக்கு தான் இவங்க இதுல நிரந்தரமா இருக்கக்கூடாது, இவங்க உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடாது என்பது சைத்தானுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை அப்படியே என்ன செய்யறான், அல்லாஹ் மேல படி போறான். இது மாதிரிதான் ஒவ்வொரு மனிதர்களும் இருப்பார்கள், தன்னின் மீது இருக்கிற குறைபாடுகளை அப்படியே எடுத்து தனக்கு என்ன எண்ணம் இருக்கிறதோ தன்னுடைய சிந்தனை என்ன இருக்கிறதோ அதை அப்படியே மற்றவங்கள மேல போட்டுவாங்க. அவர் ஏன் அப்படி செய்தாரு தெரியுமா, இப்ப இந்த காரணத்தினால தான். அவர் ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா, இந்த காரணத்தினால்தான். இவங்களே சொல்றது, ஆனா அது எங்கிருந்து வருகிறது, தமிழில் சொல்வதை போல சட்டியில் உள்ளது அகப்பையில் வரும் என்று சொல்வதை போல அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற விஷயம்தான். ஆக ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை பற்றி முதல்ல சிந்திக்கக்கூடிய நிலை வந்துவிட வேண்டும். மூசா அலி சலாத் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹிஜ்ர அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக அனுப்பினார். குரானில் அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். மூன்று கட்டங்களிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கோபப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். ஒன்று ஹிஜ்ர அலி இஸ்லாம் கப்பலை உடைச்சாங்க, அப்ப என்ன செய்தாங்க, ஹிஜ்ர அலி இஸ்லாத்தை கண்டித்தார்கள். ஆனா முதல்ல ஒப்பந்தம் என்னன்னா, என் கூட நீங்க வாங்க ஆனா நீங்க பொறுமையாளராக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஹிஜ்ர அலி இஸ்லாம் சொன்னாங்க. இல்ல நான் பொறுமையாளராக இருப்பேன் அப்படின்னு மூசா நபி சொன்ன போது, அப்படின்னா நான் எது செய்தாலும் நீங்க கேட்கக்கூடாது, ஏன் அப்படி செய்தீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதானா நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீங்க எது செய்தாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்த பின்னால போறாங்க. போற இடத்துல அந்த கப்பல்ல ஏறாங்க, கப்பலை வந்து என்ன செய்யறாங்க, ஹிஜ்ர அலி இஸ்லாம் உடைச்சிடுறாங்க, தண்ணி எல்லாம் உள்ள வந்துருது. மூசா அலி இஸ்லாத்துக்கு கோபம் வருது, உடனே ஹிஜ்ர அலி இஸ்லாத்தை பார்த்து என்ன இந்த மாதிரி செய்தீங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு குழந்தைய சிறுவனை பிடித்து ஹிஜ்ர அலி இஸ்லாம் அவங்க வெட்டிடுறாங்க. அப்போ மூசா அலி இஸ்லாம் ஆத்திரப்படுறாங்க. மூன்றாவதாக ஒரு ஊருக்கு போறாங்க, அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல, அங்கே ஒரு செவரு கீழே விழுகிற மாதிரி இருக்கிறது, அந்த செவரை ஹிஜ்ர அலி இஸ்லாம் அவர்கள் சட் பண்ணிட்டு அதை நிறுத்தினார்கள், விழாமல் அதை நிறுத்தினார்கள். இந்த மூணுக்கு மூணு காரணங்களை பின்னால் சொல்கிறார்கள். கப்பலில் ஓட்ட போட்டதுக்கு காரணம் ஒரு கொள்ளைக்கார அரசு இருக்கிறான், எல்லா கப்பலையும் வந்து கொள்ளையடிக்கிறான். இது ரெண்டு எத்தியமான பெண்களுக்குரிய கப்பல், இதை வச்சுதான் அவங்க ஜீவனாம்சம் நடந்து கொண்டிருக்கிறது, இது நல்ல நிலையில இருந்தால் அவன் அதை குடுங்கிக்கிடுவான், அதனால தான் இதை நான் குறை ஏற்படுத்தினேன். ரெண்டாவது பையனை நான் கொண்டேனேன், அவன் வந்து சிறுவனாக இருக்கிறான், அவனுடைய பெற்றோர்கள் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறார்கள், இவன் வாலிபனாகிற போது அந்த பெற்றோர்களை குசுரிலே கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று எனக்கு அச்சம் ஏற்பட்டது, அதனால் அதை தடுக்கிறதுக்காக இந்த பையனை நான் கொண்டேன். மூணாவது வந்து அந்த செவரு நிப்பாட்டினு பார்த்தீங்களா, அந்த செவருக்கு கீழே ஒரு பொதையில் இருக்கிறது, தங்க பொதையில் இருக்கிறது, அது ரெண்டு எத்தியமான சிறுவர்களுக்கு சொந்தமானது. அந்த செவரு விடுதிச்சுன்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் அந்த பொதையில் எடுத்துக்கொள்வார்கள், அந்த எத்தியமானவர்கள் விடப்பட்டு விடுவார்கள், அதனால் அதை அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி செவரத்தை நிப்பாட்டினேன்னு சொல்லி வழக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூன்று விஷயங்களும் மூசா நபியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மூன்று காரணங்கள். அந்த காரணங்களை விளங்க வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை அங்கே செய்து காட்டுகிறான் என்று முஃபஸ்ஸிரீன் விளக்கம் சொல்வார்கள். அதுல ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கப்பலை எதிராளிஸ்லாம் ஓட்ட போட்டாங்களோ, அந்த கப்பலை ஓட்ட போட்ட போது ஒரு சிலர்களுக்கு தான் சேதாரம் ஏற்பட்டது, நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்த போது ஃபிரௌனும் அவருடைய கூட்டக்காரர்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் அதில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் இருந்தது. இவங்க தப்பிச்சுட்டாங்க கடல்ல இருந்து, ஆனா ஃபிரௌனும் அவருடைய படையும் அப்படியே கடலே மூழ்கடிக்கப்பட்டன. நீங்க செய்தீங்களே அதை விட இது பெருசு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறான். இரண்டாவது, சிறுவனையை கொன்றதுக்கு காரணமாக மூசா நபி ஃபிரௌனிடத்தில் வளர்ந்து வருகிற போது வாலிபனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு கிபித்தியும் ஒரு இஸ்ரே பனி இஸ்ரவேலர் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். உடனே அந்த பனி இஸ்ரவேலர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து முறையிடுகிறார், இவர் என்னை அடிக்கிறான்னு சொல்லி கோபத்தில் நினைச்சிட்டாங்க. என்னடா எளியவனை நீ அடிக்கிறியா, பலகீனமான நீ அடிக்கவா செய்யறன்னு சொல்லி கோபத்தில் அந்த கிபித்தி ஒரே ஒரு அடி தான் அடித்தாங்க. அந்த ஒரு அடி தான் மூத்தாயிட்டான். மூத்தான உடனே அங்கிருந்து மூசா நபி நினைச்சிட்டாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க. நீங்க எப்படி அந்த வாலிபனை நீங்க அடிச்சு மரணிக்க செய்தீர்களோ அது போல இந்த சிறுவனை நான் என்ன செய்தேன், பின்னாடி அவனுடைய காரியத்துக்காக வேண்டி நான் மரணிக்க செய்தேன். உங்க செயல் தான் இங்கே. மூன்றாவதாக நீங்கள் வந்து அந்த சுவற்றை நிப்பாட்டுன்னு நான் நிப்பாட்டுனேன். மூசா நபி என்ன செய்தாங்கன்னா அந்த ஊரை விட்டு பிரவணத்திலிருந்து தப்பித்து ஒரு ஊருக்கு வர்றாங்க. அங்க ஊர்ல வந்து அந்த ஒரு சின்ன குளம் இருக்கிறது, அந்த குளத்திலே நிறைய பேர் தண்ணி எடுத்துட்டு போறாங்க, அவங்க வாகனங்களுக்கு புகட்டுறாங்க, கழுகுறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. ரெண்டு பெண்கள் வந்து அங்க எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள், அந்த தண்ணி எடுக்கிற அந்த குவளையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி கேட்கிறாங்க, ஏன்னா எல்லாரும் தான் தண்ணி எடுத்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்களே, நீங்க ஏன் நிக்கிறீங்க? அந்த பெண்கள் சொன்னார்கள், இவங்க எல்லாம் அவங்க வேலையெல்லாம் முடிச்ச பிறகுதான் எங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணி எடுத்துட்டு போவோம். எவ்வளோ நேரம் ஆகும்? அது சூரியன் சாஞ்சிடும், அவ்வளோ நேரம் வரையும் வெயிட் பண்ணி அந்த குழந்தை தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க நின்றுருக்கிறாங்க. அதுக்கு அடியில் அவங்க விட மாட்டாங்க. மூசா நபி போய் அவங்கள்ட்ட சொல்றாங்க, பாவம் பெண்கள் இருட்டி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, எங்க வேலை முடிஞ்ச பிறகுதான் நாங்கள் கொடுத்து அனுப்புவோம்னு அவங்க சொல்லிடுறாங்க. மூசா நபிக்கு கோபம் வருது. என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்துல கடல் மூடப்பட்டிருக்கிறது, பெரிய பாறைகளை போட்டு மூடப்பட்டிருக்கிறது. அந்த கடலை ஒரு மனுஷன் போய் அது பல நாள் அவங்க சாப்பிடல, ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறாங்க, உண்றதுக்கு கூட உணவு கிடையாது. அந்த நிலையில அந்த பாறைகளை தூக்கி வேகமா இந்த பக்கம் இழுத்தாங்க, இழுத்து அதுக்குள்ள இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அந்த பெண்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிணறு மூடி வச்சுட்டாங்க. பல பேர் சேர்ந்து தூக்குனாலும் தூக்க முடியாத அந்த கல்லை ஒரே ஆள் நவுத்தி கொடுத்தாங்க. அது மாதிரிதான் நானும் எதிராக இஸ்லாமர்களும் அந்த சிவத்தை பல பேர்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சிவத்தை நான் நினைச்சு அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்காக நிப்பாட்டினேன். மூசாவை உங்க வாழ்க்கையில் நடந்ததுதான் அப்படிங்கிறத உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். அதுபோல நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய குறைகளை, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் உணர்வதற்காகவே அல்லாஹ்வுத்தால பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான். அதற்காக அடுத்தவங்க மேலேயே எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பு, இதே தான் பொழப்பு. நான் காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரையும் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க. இந்த குறைகளை பார்க்கிற கண் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஈடேற்றம் அடையவே முடியாது. சஹாபாக்களையோ மற்றவர்களையோ எவ்வளவு அவங்க செய்த சேவைகள் எவ்வளவு, அவங்க காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியுமா? இஸ்லாமிய உலகம் முழுவதும் போய் பரவி உழவு ஊடு ஊடுருவி போயிருப்பதற்கு முழு காரணமே அவங்க தானே. ரசூலுல்லாஹ் பத்தி இருக்கிற எல்லா விஷயம் நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்க தானே. அவங்க சேவை இல்லாமல் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேச முடியுமா? அவங்க பள்ளிவாசல் கட்டி தொழுக முடியுமா? எவ்வளவு சேவை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தால், ஒரு பெரிய சின்ன குற்றம் இருந்தால் அதை விளம்பரப்படுத்தி மக்களுக்கு மத்தியில, அவர் யாரு தெரியுமா? உமருன் அப்துல் அசீஸ், இவங்க அமர்நாஸ் அவர்கள், அவர் ஒரு கிரிமினல். இவர் வந்து ரிங் மாஸ்டர், உமர் மஹத்தா அவர்கள் அவர் ரிங் மாஸ்டர். அழிவில்லாத அவங்களுக்கு ஒரு பேரு, இவங்களுக்கு ஒரு பேரு என்று சொன்னால், இஸ்லாமா, இஸ்லாமியை சொல்லக்கூடிய நபர்களா இவர்கள்? இப்படிப்பட்ட நபர்கள் பேச்சு கேட்டுட்டு அப்படியே ரசிக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு உமர்தா தலைவர் பத்தி பேசுறாங்க, அமிர்நாஸ் அவங்களை பத்தி பேசுறாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சஹாபாக்களை பத்தி அவங்க விமர்சனம் செய்து கேட்கிற போது பேசுகிற போது அதை ரசித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் இந்த அவலத்தை எங்க போய் சொல்லுவது? அந்த மாதிரி நிலையில உள்ளவங்க கடைசியில போய் போய் ரசூலாவையும் விமர்சனம் செய்வார்கள், அல்லாவையும் விமர்சனம் செய்வார்கள், அல்லாவுக்கு உருவம் உண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு போய்விட்டார்கள். அப்ப இது மாதிரி நிலையில நம்மை முதல்ல நீக்கிவிட்டு நம்மிடத்துல என்ன இருக்கிறத முதல்ல நம்ம நம்மளை வழங்கணும். நம்மளை ஒவ்வொருத்தரும் நம்மளை வழங்கினாலே போதுமானது. நம்ம என்ன நிலையில இருக்கோம், நம்மள்ட என்ன இபாதத்து இருக்கிறது, நம்மள்ட என்ன சேவை இருக்கிறது, நம்முடைய மனது எப்படி இருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகள் என்ன என்பதை சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதுதான் வெற்றி பெரிய வழியே. அல்லாஹ் அந்த பாதையை நமக்கு காட்டி அதை நமக்கு இலக்கு வச்சு தருவாங்க.